2020 ஆண்டு மே மாத தென்றலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ஒரு பிடி கோதுமை. மலையாளம் மூலம் சந்தோஷ் எச்சிகானம். தமிழில் கே வி ஜெயஸ்ரீ. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நல்ல காய்ச்சல் அடிக்கிறது. நீண்ட பயணத்தின் காரணமாக கூட இருக்கலாம். கூடாரத்தில் கம்பளியை போட்டுக்கொண்டு பேசாமல் படுத்திருந்தேன். நம்ம ஊர் வச்சு பார்க்கும்போது இங்கே நேரம் தவறைத்தான். பகலும் இரவும் மாலையும் வருகிறது. புல்வெளியின் பனி மறைய மதியம் வரை காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்போதுதான் செம்மறியாடுகள் கூட்டம் கூட்டமாக புல்வெளியை தேடி வருகின்றன. கூடாரத்தில் படுத்தபடியே 2 நாட்களாக இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தேன். உடல் நலமில்லை என்றாலும் முகாம் அதிகாரி விடவில்லை. எனக்கு பாதுகாப்பு பணி தரப்பட்டிருந்தது. எல்லோரும் மீசோராம் காடுகளில் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக போயிருக்கிறார்கள். உணவு பொட்டலங்களும் தண்ணீர் பாட்டில்களும் நிரம்பிய தோல் பைகளை மாட்டியபடி டிராக்கில் பாய்ந்து செல்லும் போது அவர்களின் உற்சாகம் கரைபொருளும். மீசோராம் காடுகளில் ஏதோ ஒரு மலைச்சரிவில் அவர்கள் எத்தனையோ குண்டுகள் நிரப்பப்பட்ட உரைகளை காலியாக்கி இருப்பார்கள். குறிப்பார்த்து மிக துல்லியமாக வளையத்துக்குள் புல்லட் பாயும் போது கேப்டன் அவர்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுவார். எதிரிகளின் விலா எலும்புகளை துளைக்க பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பின் தலைமுறையினருக்கு அவர் அளிக்கும் சன்மானம் இது. பின் துப்பாக்கி சுடும் வேகம் நிமிடங்களிலிருந்து நொடிகளாக குறையும். மிக வேகமாக எதிரிகளை கொல்பவனுக்கு ஒரு தங்கப்பதக்கம். துப்பாக்கிகளின் வெடிச்சத்தம் காதுகளை அடைந்தது. நான் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த படுக்கையின் இடையில் எழுந்து உட்கார்ந்தேன். தூர தூரமாக பல்வேறு மாநிலங்களில் கூடாரங்களும் அவற்றின் முன்னால் காவல் வேலையில் ஈடுபடுத்தப்பட்ட ஒவ்வொரு கேடட்டுகளும் காணப்பட்டனர். அவர்கள் நிலக்கடலை தின்று கொண்டோ ஆங்கில நாவல்களை வாசித்துக் கொண்டோ உட்கார்ந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர கூடாரத்திலிருந்து பங்கஜ் உதாசின் கசல் உயர்த்தெழுந்து ஆட்டு மந்தையைப் போல் உயர்ந்த புல் மேடுகளை தழுவி சென்று மனதை கவ்வியது. ரொம்ப நேரம் காய்ச்சலை மறந்திருந்தேன். ஆனாலும் தாங்க முடியவில்லை. வயிற்றில் ஏதோ உருள்வது மாதிரி இருக்கிறது. கண்களில் இருட்டு வலை விரித்து விட்டது. மூச்சு காற்று நெருப்பாக தகிக்கிறது. ஒருவாய் தண்ணீர் தரக்கூட இங்கே யாரும் இல்லை கடவுளே. பக்கத்திலிருந்த கூடாரத்தில் ஒரு பஞ்சாபி இருக்கிறான். அவனுடைய டர்பனும் பருத்த உடம்பும் மேல்நோக்கி நீடிருந்த மீசையும் என்னை பயமுறுத்தியது. என்னுடைய இயலாமையை கவனித்த அவன் அடிக்கடி என்னை ஓரக்கண்ணால் பார்த்தான். தாங்க முடியாமல் போன போது கூடாரத்தின் வெளியே வந்து வாந்தி எடுத்தேன். பின் குழப்பத்தோடு பஞ்சாபியை பார்த்தேன். அவன் கியாஹை என்று கையசைத்து கேட்டான். நான் ஒன்றும் சொல்லாமல் மீண்டும் வாந்தி எடுத்தேன். அதோ அவன் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். கடவுளே, கிளம்பும் போது சாப்பாட்டு பொட்டலத்தை கட்டியபடியே அம்மா சொல்வது என் நினைவுக்கு வந்தது. டேய், நீ அங்க போய் பஞ்சாபிங்க கூடையும் காஷ்மீருங்க கூடையும் சேராதே. என்சிசி என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வர்றவங்க ஒருவேளை பயங்கரவாதிகளா இருந்துட்டா நமக்கு எப்படி தெரியும்? அவன் வந்து விட்டான். நான் கட்டிலில் கவிழ்ந்து கொண்டு கண்களை இறுக்கி மூடிக்கொண்டேன். கத்தியால் ஒரு குத்து இல்லைனா லாடம் பதித்த பூட்ஸால் ஒரு மிதி போதும். வேறெதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. திடீரென பருத்த உள்ளங்கை ஒன்று ஆதரவாக என் முதுகை வருடியது. வாட் ஹேப்பன்? ஓ, நத்திங். கண்களை திறந்து மல்லாந்து படுத்தேன். நடுங்கிக் கொண்டிருந்தேன். காய்ச்சல் அடிக்குதா? அவன் பஞ்சாபி கலந்து ஹிந்தியில் கேட்டான். கொஞ்சம் இல்ல, ரொம்ப, பஞ்சாபி திருத்தினான். உடனே அவன் தன்னுடைய கூடாரத்துக்கு போய் பிளாஸ்கில் வெந்நீரும் 2 மாத்திரைகளுமாக வந்தான். அவற்றை என் வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றிய போது நான் ஏதாவது விஷ மாத்திரையாய் இருக்குமோ என சந்தேகித்தேன். அவன் கருணையோடு எனக்கு இதமான வெந்நீரை பருக கொடுத்தான். கம்பளியால் என்னை போர்த்தினான். தலையணையில் என் தலையை உயர்த்தி வைத்து குளிர்ந்த நீரில் கை நனைத்து என் கன்னங்களிலும் கண்ணிமைகளிலும் தடவி விட்டான். அப்போது பங்கஜ் உதாஸ் பாடிக்கொண்டிருந்தார். சிநேகத்தின் ஸ்வரம் சமவெளியில் புல்வெளிகளுக்குள் ஒரு வெண்மையான ஆட்டுக்குட்டியை போல் அடியெடுத்து வைத்தது. ஏன் செக்யூரிட்டி டியூட்டி வாங்கிக்கிட்டு காடு பார்க்க போயிருக்கலாமே என்று நான் கேட்டேன். எதுக்கு? துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்துக்கத்தானே. நான் யாரையும் கொல்ல விரும்பல என்றேன். நான் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தேன். அவன் சிரித்து கொண்டான். நீங்க கவனிச்சிங்களா? அவன் பேச தொடங்கினான். கேம்ப் ஆரம்பிச்சது முதல் இன்று காலை வரை எத்தனை முறை எதிரி எதிரி என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன். இந்த பஞ்சாபி சொல்றது உண்மைதான். எதிரியை கொள்வதற்கு ஆரோ ஹெட், ஸ்பியர் ஹெட், வட்டம், சதுரம் இப்படியான கணித வடிவங்களான குழுக்களாக பயிற்சி பெறுபவர்களை நிற்க வைக்கிறோம். புல்லட் தீர்ந்து போனால் விஷக்கத்தியுடன் போரிட வேறு விதமான பயிற்சி. காட்டுக்குள்ளே மறைந்திருக்கும் எதிரியை உருக்குலைக்க கண்ணி விழிகள் ஏராளம் உண்டு. ஆனால் எதிரி யார் என்று மட்டும் இன்னும் யாரும் நம்மிடம் சொல்லவே இல்லை. என்னால முடியல. நான் குழம்பி போனேன். செம்மறி ஆடுகள் தண்ணீர் தேடி பள்ளங்களில் இறங்கின. நாங்கள் பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை நான் உணர்ந்தேன். மதியானம் மெஸ்ஸில் இருந்து பருப்பும் சப்பாத்தியும் கணக்காக தனியாக வந்தது. சுருட்டிய சப்பாத்தியை என் வாயில் ஊட்டிவிட்டான். நான் நிறைந்து வழியும் கண்களுடன் அவனை ஏறிட்ட போது அவன் என்ன என்று விசாரித்தான். நடுவர் ஒரு பஞ்சாபி நாட்டுப்புற பாடலின் வரிகளை பாடினான். அந்த வரிகள் முழுவதும் பூத்திருக்கும் கோதுமை வயல்களும் இலட்சியமின்றி பறந்து திரியும் பறவைகளும் நிறைந்திருந்தன. கடைசி துண்டு சப்பாத்தியை கையில் வாங்கி நான் அவனுக்கு ஊட்டிவிட்டேன். இருட்டினூடாக மரண கண்களுடன் சக்திமான் ட்ரக் வருவதை கண்ட பிறகுதான் அவன் என்னிடம் விடை பெற்றான். பயிற்சி மாணவர்கள் வெடிமருந்தும் கிரீஸும் பூசப்பட்ட உடல்களோடு கூச்சலிட்டபடி வந்தனர். என் கூடாரத்திலிருந்து ஷாஃபி தான் தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தான். என்னை யாரும் கவனிக்கவில்லை. யாரோ லேசை அவிழ்த்து தூக்கியிருந்த கனமான பூட்ஸ் என் தலையில் வந்து விழுந்தது. அவர்கள் ஷாஃபியை புகழ்ந்து கொண்டிருந்தனர். மறுநாள் அந்த பஞ்சாபி இளைஞருக்கும் காய்ச்சல் தொற்றியது. நாங்கள் இருவருமே காய்ச்சலுக்குள்ளான நாளொன்று முடிவடைந்தது. திரும்ப பயணத்தின் ரயில் பெட்டியில் நாங்கள் அருகருகே தான் படுத்துக்கொண்டோம். ஒன்றாகவே உறங்கினோம், ஒன்றாகவே விழித்தோம். நான் நெல் வயல்களை பற்றியும் தென்னந்தோப்புகள் பற்றியும் சொல்லும் போது அவன் கோதுமை வயல்களையும் தினையையும் பற்றி பாடினான். கல்கத்தாவில் நாங்கள் இருவரும் வெவ்வேறு திசைகளின் பிரிய நேர்ந்த போது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் நெடுநேரம் அழுதோம். அகன்று போகும் ரயில் பெட்டியில் ஜன்னலின் வழியாக விழைபெறும் அவனுடைய கைகள் ஒரு புள்ளியாய் கரையும் வரை எனக்காக அசைந்து கொண்டிருந்தன. வீட்டிற்கு வந்து சேர்ந்து 2 நாட்கள் ஆகியும் நான் பஞ்சாபி இளைஞனின் நினைவுகளிலேயே இருந்தேன். ஒரு கடிதம் எழுதலாம் என நினைத்து பேனாவை எடுத்தேன். தெளிவற்ற ஆற்றொழுக்கினை போலிருந்த லெட்டர் பேடின் முன்னால் நான் வெறுமனே உட்கார்ந்திருந்தேன். யாருக்கு கடிதம் எழுதுவது? முகவரிகள் எழுதப்பட்டிருந்த நோட்டின் பக்கங்கள் முழுவதையும் தேடி தேடி பார்த்தேன். நீல டர்பன் கட்டியிருந்த அவனுடைய பெயர் மட்டும் எந்த பக்கத்திலும் இல்லை. கண்களில் வழியும் நீரோடு நான் படுக்கச் சென்றேன். ஆனால் ஒரு பொட்டு தூக்கம் வரவில்லை. மீண்டும் காய்ச்சல் அடிக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டேன். உறக்கத்திற்கு தவித்த அந்த இரவில் தூக்கத்தில் நடப்பவனைப் போல எழுந்து நிலவரையை நோக்கி நடந்தேன். தானியங்களின் வாசனைகளுக்கு இடையில் ஒரு பிடி கோதுமையை அள்ளினேன். திரும்பி வந்து என் அறைக்குள் இருந்த பீங்கான் ஜாடியில் போட்டேன். நிலவொளி போல் நித்திரை என் மீது பொழியும் போது குளிர்காற்று வீசும் கோதுமை வயல்களிலிருந்து அவன் பாடும் ஒற்றை குரல் எனக்கு கேட்கிறது. அப்பாடல் என் நெல் வயல்களை தேடி காற்றில் மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.